ரெடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலியை இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இஸ்ரேலர் எல்லாருக்கும் அரசராயிருந்த தாவீது. தாவீது சோபாவின் அரசனான அதரேசரின் படைகள் முழுவதையும் புறமுதுகு காட்டச் செய்தது பற்றி காமாத்தின் மன்னனான தோகு கேள்விப்பட்டான். அவன் தாவீது அரசருக்கு வாழ்த்து கூறவும் அதரேசரோடு போரிட்டு அவன் மீது வெற்றி கொண்டதற்காக தாவீதுக்கு பாராட்டு கூறவும் தன் மகன் அதோராமை அனுப்பினான். ஏனெனில் அதரேசர் அதுவரை தோகுவுடன் அடிக்கடி போரிட்டுக் கொண்டிருந்தான். மேலும் தோகு பொன், வெள்ளி, வெண்கலத்தால் ஆன அனைத்து கலங்களையும் தன் மகன் மூலம் அனுப்பி வைத்தான். தாவீது அரசர் இவற்றையும் தாம் ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றிய வெள்ளி பொன் யாவற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்தார். செருயாவின் மகன் அபிசாய் உப்பு பள்ளத்தாக்கில் 18,000 ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினார். அவர் ஏதோமில் பாளையங்களை அமைத்தார். ஏதோமியர் யாவரும் தாவீதுக்கு அடிமைகளாயினர். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றியளித்தார். தாவீதின் புதல்வர் அவர்தம் அரசில் உயர் பதவிகள் வகித்தனர். நேர்காணல் மிரபெல்லா மறைப்பணி அனுபவம். இவ்வுலகில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவரது அன்பின் நற்செய்தியை பறைசாற்ற இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டவர்கள். அவ்வகையில் நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் நாம் அறிவிக்கும் நற்செய்தியின் அன்பின் உயிருள்ள அடையாளங்களாக நாம் மாற வேண்டியது இன்றியமையாதது என்று வலியுறுத்துவார் திருத்தந்தை பிரான்சிஸ். புதிய வழியில் நற்செய்தி அறிவிப்பதன் வழியாக கடவுளை சந்திப்பது இயலக்கூடியதா என்று பல்வேறு கலக்கங்களும் சவால்களும் நம்மை சூழும் வேளையில் இக்கட்டான சூழலில் இறை அனுபவம் பெற்றவர் சகோதரி ஜே கரோலின் அந்த அனுபவத்தையே தனது மறைப்பணி வாழ்வின் ஆதாரமாக கொண்டு புதிய வழிகளில் நற்செய்தியை சிறப்புடன் அறிவித்து வருபவர். இன்றைய நமது நேர்காணலில் தனது மிரபெல்லா மறைப்பணி அனுபவங்கள் குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். கோயம்புத்தூரை சார்ந்த சகோதரி ஜே கரோலின் தனது நற்செய்தி பணிக்காக லத்தீன் வழிபாட்டு முறை இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் அவையினால் பாராட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். ஏறக்குறைய 17 ஆண்டுகளாக புதிய வழிகளில் நற்செய்தியை அறிவித்து வரும் மிரபெல்லா மறைப்பணி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் சகோதரி ஜே கரோலின். மிரபெல்லா மறைப்பணி ஆரம்பிக்கப்பட்ட காரணம் என்ன என்பது பற்றி எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் சிறு வயதிலிருந்தே வந்து ஆண்டவர் யார், உண்மையான கடவுள் யார், நம்மகிட்ட பேசுவாரா, ஏன் நம்ம கிட்ட பேசுறதே இல்லை, நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, என்னுடைய 15வது வயதிலிருந்து ஆரம்பிச்சு 25 ஆண்டுகள் ஆப்ரஹாம் எப்படி காத்திருந்தாரோ அதே போல நானும் இடைவிடாது யார் உண்மையான கடவுள் அப்படிங்கிற ஒரு தேடுதலே இருந்துட்டே இருந்தேன். அப்போ பல பேர் வந்துட்டு என்ன விதமான பதில்கள் சொன்னாலும் என்னால அதை புரிஞ்சுக்கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகவே நான் கடைசி வரைக்கும் ஒரு கடவுள் மறுதளிப்பவராக இல்ல கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளாகத்தான் நான் இருந்தேன். அந்த ஒரு நிலையில 2008 December 21 திடீர்னு எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுதான் நான் வந்து கடவுள் பணிக்கே, இயேசுவின் பணிக்கே நான் வந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அதை வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என் வீட்டுல திடீர்னு நல்லா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு இப்படி நிக்கிறேன், 1 நிமிஷம்தான் இருக்கும், டக்குன்னு என் வயிற்றுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய வலி, ஒரு நரம்பு வெடிச்சு ஒரு பக்கம் பராலிட்டிக் மாதிரி ஆகி, இதெல்லாம் நடக்கிறது வந்து 1-2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. சோ உடனடியா நான் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கப்பட்டு ஒரு ஆபரேஷன், பெரிய ஆபரேஷன் இம்மிடியட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிலோப்பியன் டியூப் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. சோ கெட்ட ரத்தம் உடம்புல தெளிக்க தெளிக்க உள் உறுப்புகள் எல்லாம் கரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். சோ இந்த நிலையில எனக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அந்த டாக்டர் வந்து ரொம்ப கவலையா என்னை பார்த்து சொல்றாங்க, உன் உடல் முழுக்க ப்ளூ ஆயிடுச்சுமா, எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நான் அதோட பாதிப்பு என்னங்கறதே எனக்கு புரியல. அந்த நிமிஷம் வர நான் கடவுளை பற்றி எந்த எண்ணமும் இல்லை. நான் மருத்துவ உலகத்தை தான் நம்புனேன். நான் இன்னைக்கு இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறப்ப இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா அதோட சீரியஸ்னஸ் நான் புரிஞ்சுக்கல. சோ ஆபரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. நான் அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டு அப்படியே மயக்க நிலைக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சுத்திலும் பாக்குறேன், நம்ம எங்க வந்திருக்கோம், ஆபரேஷன் தேட்டர்தானே இருந்தோம், புதுசா இருக்கே அப்படின்னு சுத்தி சுத்தி பார்க்கும் பொழுது நான் வந்து வானத்துக்கு நடுவுல, எப்படி பிளைட்ல போறவங்க ஜன்னல் வழியா பாத்திருப்பீங்க, அப்படியே ஃபிளஃபியா இருக்கும் கிளவுட்ஸ், அந்த கிளவுட்ஸுக்கு நடுவுல 360 degrees நான் திரும்பி திரும்பி பாக்குறேன், வெறும் வானம்தான் இருந்தது. எனக்கு கொஞ்ச நேரம் எடுத்துச்சு நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கறத உணர்வுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கே. அப்போ தானாகவே நான் மேல போக ஆரம்பிச்சேன். என்னுடைய அனுபவம் முழுக்க வந்து ஒரு ஆன்மாவின் அனுபவம் தான். அது ஆன்மானா என்ன, நம்ம நம்மளாவே தான் இருப்போம், நம்ம உடல் இருக்காது, அவ்வளவுதான். ஒரு ஆவிக்குரிய காத்து போல இருப்போமே தவிர்த்து நம்மளோட எண்ணங்கள், பேச்சு, ஞாபக சக்தி எல்லாமே வந்து அப்படியே நமக்குள்ள இருக்கும். சோ நான் மேல போகும்போது ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ்ல போய் நின்று நிறைய மக்கள் அந்த இடத்துல வந்து இறந்து அப்படியே அடுத்தடுத்து வந்துட்டு இருக்காங்க. நானும் போய் நிக்கிறேன். நான் அந்த நிமிஷம் வரைக்கும் கூட எனக்கு கடவுள் பக்தி அப்படிங்கறதும் கிடையாது, நான் யாரையுமே கடவுள்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் அந்த என்னோட பழைய வாழ்க்கைன்னு நடந்தது. இது 25 ஆண்டு காலம் நான் தேடின பிறகுதான் இது நடந்துச்சு. சோ அன்னைக்கு வந்து எல்லாருக்கூட நான் நின்றுட்டு இருக்கப்போ திடீர்னு கண்களை உயர்த்தி பாக்குறப்போ, எப்படி நம்ம கேத்தலிக் பிக்சர்ல வந்து திருக்குடும்ப படம் பார்த்திருப்பீங்க, அதுக்கு மேல வந்து பரிசுத்த ஆவியானவர், அதுக்கும் மேல வந்து தந்தை கடவுள் வந்து கைகளை விரிச்ச வண்ணமா இருப்பாரு, அதே போல ஒரு 4-5 கோடுகள் தான் இருக்கும், கோல்டன் லைன்ஸ். அந்த தந்தை கடவுளுடைய உருவம் போலவே அந்த அண்ட சராசரத்தை அடைச்சு நான் தலையை உயர்த்தி ரொம்ப நேரம் பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தை அது ஒரு உருவம்னு சொல்ல முடியாது, 4-5 கோடுகள் தான். அதை முழுசா பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு நேரம் எடுத்தது. அப்போ என் உள்ளத்திலிருந்து அப்பா அப்படிங்கிற முதல் வார்த்தை எனக்கு வந்தது. அப்ப 25 ஆண்டுகள் எத்தனை விதமான உலகத்தை பற்றியான கேள்வி, வாழ்க்கையை பற்றிய கேள்வி, இறப்பிற்கு பின் என்ன நடக்குங்கிற கேள்வி, எதுக்குமே எனக்கு வாழ்க்கைக்கு பதில் வந்ததே கிடையாது. ஆனா அப்பாங்கிற பதில் வரும்பொழுதுதான் எப்படி இவரை நம்ம அப்பான்னு சொல்றோம் அப்படின்னு என்னுடைய கேள்விக்கு முதல் தடவையா தெளிவான பதில் எனக்குள்ள இருந்தே வந்தது. அது கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனா அன்னைக்கு நான் அவரையும் கூட நான் உணர்ந்து கொள்ளல, அது பேர் எனக்கு தெரியல. அப்ப அவர் சொன்னாரு, படைப்புகள் எப்பொழுது படைத்தவரை கண்டாலும் அவரை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னார். சோ அந்த நிமிஷம்தான் நான் வந்து தந்தை கடவுளை நான் தரிசனம் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஒளியா என் முன்னாடி நின்று அவ்வளோ ஒரு அன்பு அவர்கிட்டேருந்து என் மேல பாஞ்சிட்டே இருந்துச்சு. நிறைய என் உலகத்துல எவ்வளவு கேள்விகள் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் வந்து சில கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்க ஆரம்பிச்சாரு. கடைசியாக நான் நினைச்சேன், இப்ப பதில் வந்து நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே, இறந்து போயிட்டேனே, இப்ப தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கவலை தான் இருந்துச்சு. ஆனா என்னோட எண்ணத்தை புரிஞ்சு கொண்டது போல அவர் சொன்னாரு, உனக்கு நான் 2வது வாழ்க்கையை தருகிறேன், நீ மீண்டும் உலகத்துக்கு போ, ஒரு புதிய மிஷனை உனக்கு நான் அளிக்கிறேன், கோடி கோடியான ஜனத்தை நீ இந்த உலகத்திலே கண்டு இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பாய் அப்படின்னு சொன்னார். உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியவும் இல்லை, இது என்ன மிஷன் எதுவுமே எனக்கு புரியல. கடவுள் தான் இந்த பெரிய உடன்படிக்கையை என்னோட கூட செய்தார், இப்பொழுது நீ போகலாம் அப்படின்னு சொன்னாரு. சோ ஒரு பெரிய டிராவல் மாதிரி இருந்துச்சு, ஏதோ பெரிய மலைகளுக்கு நடுவுல வந்த மாதிரி, பின்னாலதான் அறிஞ்ச அதெல்லாம் நட்சத்திரங்கள்னு சொல்லி. அதன் பிறகு என்னோட பாடிக்கு மேல ஆபரேஷன் தியேட்டர்ல நான் பார்த்தேன். அப்ப என் பாடிக்கு மேல நான் நிக்கிறேன், என்னால போகவே முடியல. அப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் தந்தை கடவுளுடைய குரல் கேட்டுச்சு, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய ஆன்ம நிலையில என்னுடைய 2வது வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பாக நான் சொன்ன வார்த்தை, அதாவது 25 வருட கால தேடுதல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் கிடைத்தது போல, நான் முழு மனசோடு என் ஆன்மாவிலிருந்து நான் சொன்ன வார்த்தை, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் உடம்புக்குள்ள நுழைஞ்சேன். ஸோ அதன் பிறகு எனக்கு இந்த அனுபவத்தை வந்து நிறைய பேர்கிட்ட நான் கண் விழிச்ச பிறகு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா யாருமே நம்பவே இல்லை. இப்ப எனக்குமே வந்து நம்பிக்கையே போயிடுச்சு. நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க, கடவுள் நேர்ல பாத்துட்டா இல்ல அவர் நமக்கு எதையாவது பதில் சொல்லிட்டா நம்ம அவ்வளவு விசுவாசத்துல வளர்ந்துருவோம்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஒரே நாள்ல வந்து விசுவாசம் வளர்றதே கிடையாது. நேர்களாகிய உங்களுக்கு அதை நான் வந்து வலியுறுத்த விரும்புறேன். ஒரே நாள்ல எந்த விசுவாசமும் வளர்றதில்ல. அது அவரை புரிந்து கொள்ளுதலும் நிறைய கீழ்ப்படிதல் தாழ்மை இதெல்லாம் வளர வளர அனுபவங்கள் வழியா தான் விசுவாசம் வளருது. அது போலதான் எனக்குமே வந்து யாருமே என்னோட இந்த விஷயம் வந்து சொல்லும் பொழுது நம்பாத பொழுது அது கதையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே இருந்தது. ஆனா இந்த ஆபரேஷன் செய்யப்பட்டு நான் ரொம்ப படுத்த படுக்க நிலையில 6 மாச காலம் பெட்ரிடனா இருக்கணும் அப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க. சோ ரொம்ப கஷ்டமான நிலை இந்த முதல் மாசம். என்னோட 18 தையல் போட்ட வயிற்றுல கிழிச்சு அந்த ஆபரேஷன் உள்பகுதியெல்லாம் கரிஞ்சு போச்சு. சோ திரும்பவோ படுக்கவோ முடியாத ஒரு நிலை. ரொம்ப வலியில 30வது நாள்ல நானே ஒரு சின்ன விசுவாசத்தை எடுத்து நான் முதல் தடவையா என் வாழ்க்கையில ஒரு பிரேயர் பண்ணேன். நான் கண்ட ஆண்டவர் உண்மைதான், நான் விசுவசிக்கிறேன், இயேசுவே என்னை சுகப்படுத்தும் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் காலையில யாரோ ஒருவர் என்னை தொட்டு எழுப்புவது போல இருந்தது. நான் கண் விழிச்சு பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல நான் முதல் தடவையாக அன்றைக்கு தான் நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன். எழுந்திரு ஒளிவீசு, இந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார். நான் எவ்வளவுக்கு நல்ல சுகத்தோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நிமிஷத்திலே நான் சுகம் பெற்று நான் பெட்டை விட்டு எந்திரிச்சேன். அதன் பிறகு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை வந்து பைபிளை எடு. ஸோ என்னோட 40வது வயதுல தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பைபிள் எடுக்கிறேன். மிகப்பெரிய ஆபரேஷனுக்கு பிறகு 6 மாச காலத்துக்கு நீங்க பெட்ல தான் இருக்கணும்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. ஆனா நான் அந்த 30th டே நான் சுகமாயிட்டு அதுக்கப்புறம் 4 மந்த்ஸ் 18 மணி நேரம் தொடர்ச்சியாக நான் பைபிளை வாசிச்சிருக்கேன். எங்க வீட்டுல அதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. சமணங்குட்டி உட்கார்ந்துருக்கேன், சோஃபால ஏறி உட்கார்ந்துருப்பேன், மணிக்கணக்கா உட்கார்ந்துருப்பேன். அப்பதான் நம்ப ஆரம்பிச்சாங்க ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு விபிலியத்தை வாசிக்கிறது எப்படி இருந்துச்சுன்னா 25 வருடம் ஒருத்தன் பசியா இருந்தா எப்படி இருந்திருக்கும், அத்தனை கேள்விகளுக்கான பதில வந்து நான் விபிலியத்துலதான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அப்படி பைபிளை படிச்சு முடிக்கும் பொழுது நான் என்ன நினைச்சேன்னா, நான் பேசிக்கா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் கூட, அதனால நான் ஆபீஸ்க்கு வேற திருப்பி போகணும், பழையபடிக்க நம்ம போய் ஜாபுக்கு போயிடலாம், நமக்கு கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருச்சு, இனி ஒரு விசுவாசியா நல்லபடியா வாழணும், இவ்வளவுதான் எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஆனா 4வது மாசம் பைபிளை படிச்சு வச்ச பொழுது மீண்டும் தந்தை கடவுளினுடைய குரல் பெரிய அளவுல எங்க வீட்டுல ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. திரும்பி திரும்பி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் அமைதியா உட்காந்து சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன பொழுதுதான், நீ இனி இந்த உலகத்துல இருக்கிற வேலைய பார்க்க மாட்டாய், நீ வந்து போதகராய் மாறுவாய், உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிப்பாய். அந்த நற்செய்தி அறிவிப்புலதான் நீ கோடி கோடியான மக்களை கண்டு இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பாய் என்று சொன்னார். அதன் பிறகுதான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றோடு அது 17 ஆண்டுகளை அது கடந்து வந்திருக்கிறது.
நன்றி சகோதரி, மிக அருமையாக தெளிவாக உங்களது மிரபெல்லா மறைப்பணி தொடங்கப்பட்ட காரணம் குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பு உள்ளங்களே, சகோதரி அவர்களின் மிரபெல்லா மறைப்பணி அனுபவம் குறித்த கருத்துக்களை இன்றைய நம் நேர்காணலில் நாம் செவிமடுத்தோம். அதன் தொடர்ச்சியை வரும் வாரத்தில் நாம் காணலாம். மிரபெல்லா மறைப்பணி அனுபவம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
தனிவரங்கள் கிறிஸ்துவை சந்திக்க வழிவகுக்கின்றன. அவை மனித மற்றும் ஆன்மீக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வளர்க்கின்றன. மேலும் அவை திரு அவையை கட்டி எழுப்ப உதவுகின்றன. இந்த அர்த்தத்தில் நாம் அனைவரும் கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டுள்ளோம் என்று கூறினார் திருத்தந்தை 14 லியோ. ஜூன் 6 வெள்ளியன்று பொதுநிலையினர் அமைப்புகள், திரு அவை இயக்கங்கள் மற்றும் புதிய சமூகங்களின் நெறியாளர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவைகள் பெற்றுள்ள தனிவரங்களையும் அருள்வரங்களையும் அவர்களுக்கு தனது உரையில் எடுத்துக்காட்டினார். நீங்கள் சேர்ந்த குழுக்கள் ஒன்றுக்கொன்று வகையிலும் வரலாற்றிலும் வேறுபடுகின்றன. மேலும் அவை அனைத்தும் திரு அவைக்கு மிகவும் முக்கியமானவை என்று உரைத்த திருத்தந்தை அவற்றில் சில பொதுவான அப்போஸ்தலிக்க தொண்டு அல்லது வழிபாட்டு திட்டத்தை மேற்கொள்வதற்காக அல்லது குறிப்பிட்ட சமூக அமைப்புகளில் கிறிஸ்தவ சாட்சியத்தை ஆதரிப்பதற்காக நிறுவப்பட்டன என்றும், இருப்பினும் மற்றவை அருங்கொடை சார்ந்ததொரு உத்வேகத்துடன் தோன்றின என்றும் அவர்களுக்கு வேறுபடுத்தி காட்டினார்.
உங்களிடையே அருள் பணித்துவ சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்ளவும் உங்கள் ஆயர்களுடனான நெருங்கிய அன்பின் பிணைப்பை பராமரிக்கவும் திரு அவையின் ஒன்றிப்புக்காக இடைவிடாமல் இறைவேண்டல் செய்யவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14 லியோ. அருள் பணியாளர்களின் யூபிலி விழாவை முன்னிட்டு பிரான்சின் பாரிஸ் நகரில் உள்ள பேராலயத்தில் கூடியுள்ள ஆயர்கள் மற்றும் அருள் பணியாளர்களுக்கு ஜூன் 6 இவ்வியாழனன்று அனுப்பியுள்ள செய்தியொன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களுக்குரிய பணியில் உங்கள் ஊழியத்தை தொடரும் இவ்வேளையில் தந்தைக்குரிய எனது பாசத்தை தெரிவிப்பதிலும் மனமகிழ்ந்து உங்களை ஊக்குவிப்பதிலும் நான் பெரிதும் மகிழ்வடைகிறேன் என்றும் அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. நீங்கள் அடிக்கடி சந்திக்கும் சவாலான மற்றும் கடினமான திரு அவை மற்றும் சமூக சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த பணியை நிறைவேற்ற உங்களை தம்முடைய நண்பர்கள் என்று அழைத்து என்றென்றைக்கும் தம்முடன் ஒன்றிணைத்த இயேசுவின் மீது ஆழமான தனிப்பட்ட மற்றும் உண்மையான அன்பில் உங்கள் வாழ்க்கையையும் பணியையும் நிலைநிறுத்த நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் என்றும் உரைத்துள்ளார் திருத்தந்தை.
உங்களின் பணிவாழ்வு, மனமாற்றத்திற்கான அர்ப்பணிப்பு, பணிக்கான ஆர்வம் மற்றும் இரக்கத்தின் அரவணைப்பு ஆகிய திரு அவையின் 3 ஒளிமயமான பரிமாணங்களை காட்டுகிறது என்று கூறினார் திருத்தந்தை 14 லியோ. புனித பிரான்சிஸ் 3 துறவு சபை, ஆப்பிரிக்கா மறைபரப்பு சபை, துணையாளரின் பணியாளர்கள் சபை ஆகிய 3 சபையினரையும் அவர்தம் பொதுப்பேரவையை முன்னிட்டு திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை அச்சபைகளின் தனிப்பட்ட தனிவரங்களையும் அவர்களுக்கு நினைவூட்டினார். புனித பிரான்சிஸின் பாரம்பரியத்தில் வேரூன்றிய நீங்கள் சமூக வாழ்க்கை, உருவாக்கம் மற்றும் இறையழைத்தல்களில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கப்படுகிறீர்கள் என்றும், எப்போதும் உங்களின் மனந்திரும்புதல் மனப்பான்மை மற்றும் தொடர்ச்சியான தனிப்பட்ட மனமாற்றத்தால் வழிநடத்தப்படுகிறீர்கள் என்றும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை.
ஜூன் 7-8 ஆகிய தேதிகளில் ரோமை நகரில் இடம்பெறவுள்ள கத்தோலிக்க இயக்கங்கள், அமைப்புகள் மற்றும் புதிய சமூகங்களுக்கான யூபிலி விழா நிகழ்வில் 70,000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், இந்நிகழ்வு திருத்தந்தை 14 லியோ அவர்களால் நிறைவேற்றப்படும் பெந்தகோஸ்து ஞாயிறு திருப்பலியுடன் நிறைவடையும் என்றும் செய்தி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ், போர்ச்சுகல், போலந்து, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, பிரேசில், அர்ஜென்டினா, பெரு, கொலம்பியா, இங்கிலாந்து, பிலிப்பைன்ஸ், எத்தியோப்பியா போன்ற 100 மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெரிய அளவில் குழுக்களாக ரோமை நகருக்கு திருப்பயணிகள் வருவார்கள் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜூன் 8 ஞாயிறன்று காலை 10:30 புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தை அவர்களால் நிறைவேற்றப்படும் பெந்தகோஸ்து பெருவிழா திருப்பலியுடன் இயக்கங்களுக்கான யூபிலி விழா நிறைவடையும் என்றும், இந்த திருப்பலி அனுமதி சீட்டுகளின்றி அனைவரும் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அச்செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜூன் 4 இப்புதன்கிழமையன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் உரையாடினார் என்று செய்தியாளர்களிடம் கூறினார் திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் இயக்குநர் மத்தேயோ புருனி. இந்த உரையாடலின் போது உக்ரைனில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், தேவையான இடங்களில் அடிப்படை மனிதாபிமான உதவிகளை வழங்குவதன் அவசியம் குறித்தும் அவர்கள் இருவரும் விவாதித்தனர் என மேலும் தெரிவித்தார் புருனி. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையே நேர்மறையான தொடர்புகளை உருவாக்குவதற்கும் வன்முறைக்கு தீர்வு காண்பதற்கும் உரையாடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அமைதிக்கு சாதகமான ஒரு வழியை ரஷ்யா எடுக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வேண்டுகோள் விடுத்தார் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.